அரசியலில் குதித்துள்ள நடிகர் ரஜினிகாந்த் ஜாதி மத வேறுபாடில்லா ஆன்மீக அரசியல் செய்ய போகிறேன் என்று அறிவித்திருக்கிறார். நடிகர் ரஜினிகாந்தின் அரசியல் பிரவேசம் பற்றி இன்று நாம் பரிமாற்றம் நிகழ்ச்சியில் கலந்துரையாடவிருக்கிறோம். இதில் பங்கேற்கிறார்கள் பொன்ராஜ், திரு ஆறுமுகம், சண்முகப்பிரியன் மற்றும் இஸ்மாயில் மீரான் ஆகியோர். வணக்கம் பொன்ராஜ், வணக்கம் திரு ஆறுமுகம், சண்முகப்பிரியன் மற்றும் இஸ்மாயில் மீரான், உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ரஜினிகாந்த் அரசியலில் குதித்திருக்கிறார். ஒவ்வொருத்தராக முதலில் பொன்ராஜ் நீங்கள் சொல்லுங்கள், ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா?
ஏற்றுக்கொள்வீர்களாங்கிறது ரெண்டாவது. சட்டப்படி வந்து எப்போ தமிழ்நாடு வந்து மெட்ராஸ் பிரசிடென்சில இருந்து இந்தியாவுக்குள்ள ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மாநிலமா 1947 ஆச்சோ, அன்னில இருந்து இந்தியாவில எந்த குடிமகனும் எங்க வேணாலும் நினைக்கலாம். அந்த வகையில அவர் கட்சிக்குள் தொடங்குறதோ இல்ல அரசியலுக்கு வர்றதோ யாரும் மறுக்க முடியாது. சட்டத்தின்பால் அவரை வந்து ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா வந்து சில அடிப்படை விஷயங்களை நம்ம பார்க்கணும். இன்னைக்கு ஒரு குக்கிராமத்துல இருந்து சிட்னி வரைக்கும் ரஜினியோட அரசியலை பத்தி நம்ம வந்து பேசுறோம்னா அதுக்கு காரணம் அவரோட புகழ், அதாவது பாப்புலாரிட்டி. கிட்டத்தட்ட ஒரு 35-40 வருஷமா அவர் வந்து இந்த பாப்புலாரிட்டியோட இருக்காரு. இதை வச்சு அவர் என்ன செஞ்சாரு அப்படிங்கறதுதான் முதல் கேள்வி. ஒரு முதல்வன் திரைப்படத்திலேயே அவர் வந்து நடிக்கிறதுக்கு வந்து ஆர்வம் காட்டாத ஒரு நபரா இருந்தது. திடீர்னு இவருக்கு வந்து 40 வருஷமா வராத ஞானம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு அரசியல்ல வந்திருக்காரு. இந்த 2017 வருஷம், இந்த வருஷத்துல வந்து பல்வேறு காலகட்டங்களை நம்ம கடந்து வந்திருக்கோம். முக்கியமான 2 தலைவர்களை வந்து செயல்படாத ஒரு சூழ்நிலையில ஜல்லிக்கட்டு, கதிராமங்கலம், நீட் தேர்வு, அனிதா இறப்பு, ஓகி புயல், இப்படி பல்வேறு விஷயங்களை கடந்து வந்தாலும் இதுலயுமே எந்த ஒரு ஸ்டாண்டுமே எடுக்காத ஒருத்தர் திடீர்னு வந்து அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொன்னா கூட பரவாயில்ல, இப்படி இதே மாதிரியான அரசியல் பண்றதுக்கெல்லாம் வேற ஆட்கள் இருக்காங்க, போராட்டம் பண்றதுக்கு வேற ஆட்கள் இருக்காங்க, கருத்து சொல்றதுக்கு நாங்க இருக்காங்க, ஆட்சிக்கு மட்டும் நாங்க வர்றோம் அப்படிங்கிற துணையில இவர் வந்திருக்கிறது வந்து எனக்கு வந்து ஒரு எந்த வகையிலும் சரியா படல,
ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கிறது இல்லையா?
ஆமா,
சரி, அதற்கு பிறகு வருவோம். இப்போது திருவேங்கடம் ஆறுமுகம் அவர்களை நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் ரஜினிகாந்தின் அரசியல் வருகையை?
ரஜினிகாந்தோட அரசியல் பிரவேசம் என்பது தமிழ்நாட்டுக்கு எங்களை பொறுத்தவரை இப்பொழுது தேவையான ஒன்றாக நான் நினைக்கிறேன். ஏனென்றால் கடந்த ஒரு வருடமாக தமிழ்நாட்டில் நடந்து வரும் அவலங்கள், பொன்ராஜ் குறிப்பிட்டது போன்ற ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம தமிழ்நாடு வந்து சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் ரஜினி என்ற ஒரு மனிதர் வந்து வெளியே வந்து பேசல அப்படிங்கிறது உண்மை. இன்றைய சூழ்நிலையில் உள்ள அரசியல் தலைவர்கள் எவ்வளவு பெயர் அதில் அக்கறையுடன் செயல்பட்டார்கள், அவர்களுக்கு அந்த உரிமையும் தார்மீக அடிப்படை உரிமையை இழந்து விட்டார்கள் என்று தான் நான் நினைப்பேன். ஏனென்றால் 2009 எங்களுடைய இனம் அழிந்த போது இருந்த தமிழின தலைவர் கலைஞர் இன்று செயல்படாமல் இருக்கும் பொழுது, அவர் இருக்கும்போது தான் இந்த அவலங்கள் நிறைவேறியது. காங்கிரஸ் என்ற கட்சி ஆட்சியில் இருக்கும்போது தான் தமிழ்நாட்டிற்கு தேவையான எல்லா வசதிகளையும் வாய்ப்புகளையும் பெற்றுத்தர வேண்டிய இந்த கட்சி வாய்மூடி மௌனமாக இருந்தது. அதிமுகவில் தலைமை இல்லை. இன்றைக்கு யாரை குறிப்பிட்டு இன்றைய தமிழ் மக்கள் ஒரு தலைமையை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள்? கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸ் நடக்கிறதுக்கு யாராவது இருந்தால் அவர்களை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தருணத்தில் தமிழ் மக்கள் இருக்கிறார்கள். இந்த ஒரு காரணத்துக்காகத்தான் நான் ரஜினியின் அரசியல் பிரவேசத்தை ஆதரிக்கிறேன்.
சரி, அடுத்ததாக இஸ்மாயில் மீரான் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்?
ரஜினி அரசியலுக்கு வரலாமா வரக்கூடாதான்னா சட்டப்படி அவர் வரலாம். இப்ப நம்மளோட என்னோட பேச்சு எப்படி இருக்குன்னா, அதை ஏன் மக்கள் நிராகரிக்கணும், அவருக்கு வந்து அதை வரக்கூடிய தகுதி இருக்கா அப்படிங்கறதான் நான் பேச போறேன். ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாட்டை உலக தமிழர்கள் மீது பற்றும் உணர்வும் கொண்ட நல்ல தமிழர் ஆள வேண்டும், இது என்னோட கருத்து. ரெண்டாவது வந்து இவர் வர்றதுனால பிரபலம் மட்டுமே தான் மக்களை போய் சென்றடையும், எந்த ஒரு கொள்கையும் கருத்துக்களும் சாமானியர்களுக்கு சென்றடையாது. எடுத்துக்காட்டா ஒரு விஷயம் சொல்றேன், நல்ல அறிவு சார்ந்தவர் தமிழறிவு மணியன், என்ன கொள்கை கருத்துன்னு தெரியாமலே அவர் வந்து தமிழறியின் மணியன் போன்றவர்களும் திருமா வெங்கடம் போன்றவர்களுமே ஆதரிக்கும் பொழுது சாமானியர்களும் கண்ணை மூடிக்கொண்டு அவர்களை நம்புவார்கள். இது வரைக்கும் அவர் வந்து எதையுமே நமக்கு விளக்கி சொன்னது கிடையாது. அவரோட நிலைப்பாடெல்லாம் நம்ம கேட்கிறோம், அவர் ஆதரிக்கிறாரா இல்லையாங்கிறது வேற, அவரோட நிலைப்பாடு ஒண்ணு வேணும். இப்போ நான் அதுக்கும் ஒருபடி மேல போறேன், அவர் வந்து ஆதரிக்கிறார் என்கிறத விட அவரோட கடந்த கால நிகழ்வுகள் தமிழர்களுக்கு விரோதமா இருந்திருக்கிறதுக்கு நான் ஒரு சான்று சொல்ல முடியும். கர்நாடகாவில தண்ணி கொடுக்காம இருக்கிறதுக்காக போராட்டம் நடக்குது, நடிகர்களும் டைரக்டர்களும் என்ன பண்றாங்கன்னா நெய்வேலியில ஒரு அடையாள போராட்டம் ஏற்படுத்துறாங்க. அந்த அடையாள போராட்டத்துக்கு ரஜினி கலந்துக்கல, கலந்துக்கிறாரு அவரோட சொந்த விருப்பம், ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஆனா அன்னைக்கு ஈவினிங்கே ஒரு அறிவிப்பு விடுறாரு, நாளைக்கு நான் வந்து நதிநீரை இணைக்கிறதுக்கு உண்ணாவிரதம் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த போராட்டத்தை நீர்க்க செய்யணும் ஒண்ணு, ரெண்டாவது இப்ப இருக்கிற பிரச்சனை இருக்கிற காவிரில இருந்து தண்ணி திறந்து விடணுங்கிறது. அப்படி உண்ணாவிரதம் இருந்தாலும் பிரச்சனை இல்ல, நதிநீரை இணைக்கணுங்கிறதுக்காக உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. நதிநீர் இணைக்கக்கூடியது வந்து நாளைக்கு நடக்கக்கூடிய விஷயமா, அது 10-15 வருஷம் ஆகும் அப்ரூவல் ஆனாலே. இது ஒண்ணு போக ஒரு சான்று அவர் தமிழர்களுக்கு எதிரி என்று விரோதி என்று, அந்த காரணத்துக்காகவும் இவர் வந்து மக்கள் நிராகரிக்கணும்.
சண்முகப்பிரியன் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவதை ஏற்றுக்கொள்கிறீர்கள், அதை எப்படி பார்க்கிறீர்கள்?
இப்போ தமிழ்நாட்டு அரசியல் இருக்கிற நிலைமையில ஒரு மாற்று சக்தி வந்தா நல்லா இருக்கும்னு எல்லா மக்களுமே விரும்பிட்டு இருக்க நேரத்துல ரஜினிகாந்த் மாதிரி, அதாவது வந்து திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரலாமா வேண்டாம், இந்த டிபேட் முக்கியமா இருக்காங்க. ஏன் வந்து ஒரு ஜனநாயக நாட்டுல எல்லாருக்குமே உரிமை உண்டு அரசியல் பிரவேசம் செய்யறதுக்கு உரிமை உண்டு, அதுவும் ரஜினிகாந்த் வந்து ஒரு சிறந்த பண்பாளர், நல்ல மனிதர், மக்கள் செல்வாக்கு பெற்றவர். எல்லா கட்சி தலைவர்களுடனும், இந்த கட்சி அந்த கட்சியும் இல்லாம எல்லா கட்சி தலைவருடனும் ஒரு க்ளோஸ், நல்ல ஒரு நட்பு பாராட்டக்கூடிய ஒரு சிறந்த மனிதர். இது எல்லாமே ஜாதி மத பேதங்களை கடந்து அவருடைய ரசிகர் மன்றத்துல கோடான கூடிய ரசிகர்கள், அதாவது மக்கள் சேவை இன்னைக்கும் வந்து வெளியே சொல்லாம மக்கள் சேவையை செஞ்சுட்டு இருக்கிற ரசிகர் மன்றம் பாத்தீங்கன்னா ரஜினிகாந்தோட ரசிகர் மன்றம், அதுல இருக்கிற ரசிகர்கள் 1996 அவருடைய 45 வயசுல அவருக்கு கட்சியோட தலைமை பொறுப்பு, கட்சின்ட்டு இல்ல தமிழ்நாட்டோட தலைமை பொறுப்பு தேடி வந்தப்பவே அதை உடனே இப்ப இருக்கிற அரசியல் தலைவர்கள் மாதிரி ஐயோ நான் தலைவர் ஆகணும்னு எடுத்துக்காம இவ்வளவு நாள் பொறுமையா இருந்து அவருக்கு வழிகாட்டியா இருந்த பெரியவங்க கிட்ட எல்லாம் பல கருத்துக்களை கேட்டு ஆலோசனைகளை கேட்டு ரொம்ப ஒரு நிதானமாக ஒரு முடிவெடுத்து இன்னைக்கு மக்கள் நலன் மட்டுமே மனசுல வச்சுக்கிட்டு தான் வராருன்றது என்னுடைய ஒரு திங்கிங். இது வந்து காரணமா இருக்கலாம் திரு ரஜினிகாந்த் இன்னைக்கு அரசியல் இருக்கக்கூடிய நிலைமையில. அவர் போன வாட்டி பேட்டியில சொல்லியிருந்தாரு இங்க நடக்கிறது எதுவுமே சரியில்லை அப்படிங்கிறது, எல்லாருக்குமே ஒரு ஆதங்கம் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஆதங்கம் அவர் தன்னுடைய செல்வாக்கு இப்ப நம்ம போய் சொன்னா மக்கள் கிட்ட போய் ரீச் ஆகிறத விட திரு ரஜினிகாந்த் போன்றவர்கள் சொன்னாங்கன்னா அது ரொம்ப பெரிய இடத்துல ரீச் ஆகும்.
அதால வந்து நீங்கள் அதை வரவேற்கிறீர்கள் இல்லையா? இப்ப அடுத்து
அவர் வரதுல என்ன தவறு இருக்குங்க?
இப்ப நம்ம ஊர்ல சென்னையில மேயர் ஆகணும்னா அந்த சென்னை மாநகராட்சியில உங்களுக்கு வாக்கு இருக்கணும். ஒரு மாநகராட்சி வார்டுல நீங்க வந்து கவுன்சிலர் ஆகணும்னா அந்த மாநகராட்சியில உங்களுக்கு வாக்கு இருந்தா தான் நீங்க போட்டி போட முடியும். இது எதுக்கு அரசியலமைப்பு சட்டம் இப்படி அமைச்சு கொடுத்துருக்கு நமக்கு? அந்த மக்களோட பிரச்சனைகள் தெரியும், அந்த மக்களை சார்ந்த பிரச்சனைகளை அவங்க வந்து செய்வாங்கன்னு. இதே மாதிரி தமிழகத்துல எம்எல்ஏ ஆகணும்னா அவருக்கு தமிழ்நாட்டுல வாக்கு இருக்கணும், இப்படின்னு அரசியலமைப்பு சட்டம் நமக்கு சொல்லியிருக்கு. அது எந்த நோக்கத்துல எழுதப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா அந்த மண்ணை சார்ந்தவர்கள் அந்த மண்ணை ஆள வேண்டும், அந்த நோக்கத்துலதான் எழுதப்பட்டது.
நீங்க சொன்ன
இது வந்து நம்ம அரசியலமைப்பு சட்டத்துல தெளிவா இருக்குது. தமிழக மாநிலத்துல நீங்க வந்து எம்எல்ஏ ஆகணும்னா இல்ல ஆட்சி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி அதிகாரம் வரணும்னா உங்களுக்கு தமிழ்நாட்டுல வாக்கு இருக்கணும். ரஜினிக்கு தமிழ்நாட்டுல வாக்கு இருக்கா? வாக்கு இருக்கு, அதான் நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதுல உள்ள டெக்னிக்காலிட்டியும் ஸ்பிரிட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனையும் பாக்கணும். ஸ்பிரிட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஏன் எழுதப்பட்டுச்சுன்னு கேட்டீங்கன்னா அப்போ அந்த மக்களை அந்த மண்ணை சார்ந்தவர்கள் ஆள வேண்டும் எழுதப்பட்டுச்சு, அதுதான் ஸ்பிரிட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். என்னாச்சு நாளடைவுல இத மாதிரி ஒரு டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டி வரணுங்கிறத அவங்க போர்காஸ்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. அப்ப இந்த டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டி நம்ம இப்ப அடிபடுறோம். தமிழர்கள் சொல்றது வந்து 1956 மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்படும் போது தமிழ்நாட்டில் இருந்தா தமிழர்களா எடுத்துக்கலாம், ஏன்னா மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்ட பிறகு அவங்க தமிழ்நாட்டுல விருப்பப்பட்டுக்கிட்டாங்க. நம்மளோட கான்ஸ்டிடியூஷனு ஸ்பிரிட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் தெளிவா இருக்கு, ஆனா அதுல டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. அந்த டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ்னாலதான் தமிழனுக்கு இந்த நிலைமை. நான் வந்து காழ்ப்புணர்வு காட்டல, எங்களுக்குள்ள உரிமை எனக்கு வேணும். இப்ப என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னா என் அண்ணனை விட எனக்கு தான் வலி அதிகமா இருக்கும். இது யதார்த்தம். இந்த யதார்த்தத்தை நாங்க கேட்கறது எப்படி பாசிசமாகும்?
தமிழர்தான் தமிழ்நாட்டு ஆளணுங்கிறது வந்து வரவேற்கிய ஒரு விஷயம்தான். இன்றைக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பத்தி தெளிவா சொன்னாரு, அதுல நிறைய தவறுகள் இருக்கு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல வாக்கு உரிமை வந்து அந்த மாநிலத்துல வாழ்ற எல்லாருக்குமே, அதுல தமிழ் பேசுபவர்களோ இல்ல பிறமொழி பேசுபவர்களோ அந்த மாநிலத்தில் வசித்தால் நீங்க வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி வாக்களிக்கலாம். அதே உரிமையும் அந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கும் அவர்களுக்கு உரிமை உண்டு. இப்ப கேள்வி வாங்க என்னன்னா, ரஜினி அரசியல் பிரவேசத்தை ஆதரிக்கிறீங்களா நிராகரிக்கிறீங்களா என்பதுதான்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நடிகர் ரஜினிகாந்த் அரசியலில் குதித்துள்ளமை பற்றிய பரிமாற்றம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் கூறுகின்ற முக்கியமான குற்றச்சாட்டு வந்து தமிழர்களை தமிழர்தான் ஆள வேண்டும் என்று சொல்கிறீர்கள். ஆனால் இப்ப ஆஸ்திரேலியாவை எடுத்துக்கொண்டால், இங்கு ஆஸ்திரேலியாவை பூர்வீகமாக கொண்டவர்தான் பிரதமராக வர வேண்டும், நாடாளுமன்ற உறுப்பினராக வர வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியாது இல்லையா? இல்லாவிட்டால் ஆஸ்திரேலியாவில் பிறந்து வளர்ந்த ஒருவர் தான் அப்படி வர வேண்டும் என்றும் எதிர்பார்ப்பது கூட சரியாகாது இங்கு பொறுத்த வரைக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்கின்ற இந்த விடயம் சரியா?
ஆஸ்திரேலியாவையும் இந்தியாவோட அமைப்பையும் நீங்க வந்து ரெண்டையும் கம்பேர் பண்ணக்கூடாது. அதான் ஆஸ்திரேலியா வந்து பெரும்பான்மை குடியேறிகளின் நாடு, புரியுதுங்களா? நாளைக்கு ஒரு காலத்துல அந்த அபார்ஜினல் நேட்டிவ்ஸ் லேண்ட் வந்து நாங்கதான் அந்த கண்ட்ரி ஆளணும், நீங்க எல்லாம் வாழலாம்னு சொன்னீங்கன்னா நான் மனமும் வந்து ஏற்பேன். ஏன்னா அதுதான் தார்மீக உணர்வு. அது தார்மீக உணர்வு அடிப்படை உரிமை நம்ம கொடுக்கறத பத்திட்டு அவங்க கேட்கறது கரெக்ட் தான் ஒத்துக்கணும். சட்டம் எப்படினாலும் இருக்கலாம், சட்டத்துக்கு அப்புறம் சட்டம் வந்து மனிதனால் எழுதப்பட்டதுதான், அதுல சில தவறுகள் இருக்கும். ஆனா அது போக அடிப்படை தார்மீக உணர்வுன்னு ஒண்ணு இருக்குது. என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல தமிழர் என்று சொல்லும் போது நான் வந்து தமிழர்களா மட்டும் இருக்கணும்னு சொல்லல. ரஜினிட்ட நான் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன், தமிழ் உணர்வோ தமிழ் பற்றோ தமிழர்கள் மீது அன்போ இல்லாமல் இருக்கிறார் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன். இந்த குற்றச்சாட்டுக்கு நான் ஒரு சான்றும் கொடுத்துட்டேன்.
எல்லாரும் திருப்பி திருப்பி ரஜினிகாந்த் வந்து ரெண்டு விஷயங்கள் காரணமா சொல்றாங்க, ஒரு மாற்றுங்கிறாங்க, இன்னொன்னு வந்து ஒரு பாப்புலருங்கிறாங்க. இந்த ரெண்டுமே வந்து ஒரு அடிப்படையற்ற ஒரு கூற்றா தெரியுது. ஏன்னா ஒரு மாற்று அரசியல்னா அவருக்கு வந்து முதல்ல அரசியல்ல வந்து அவருக்கு ஒரு ஒரு அதாவது திராவிட அரசியல் கடந்த ஒரு 40 வருஷமா இருக்கு. அந்த திராவிட கருத்தியல்னா என்ன, அது எதுல இருந்து உருவாச்சு, இல்ல வந்து தமிழ் தேசியம்னா என்ன, இல்ல தமிழக அரசியல் சூழ்நிலை என்னன்றது, ஒவ்வொரு இதோ பொலிட்டிக்கல் இஷ்யூல வந்து ஒரு 2 நிமிஷம் ஒவ்வொரு விஷயத்துல அவர் பேச தெரியுமாங்கிறதே எங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு. நான் ரஜினியை வந்து வேண்டாம்னு சொல்றது இஸ் அன்ஃபிட் கேண்டிடேட் முதல்ல, அதுதான் நான் சொல்றேன்.
இன்னைக்கு தலைவர்கள் இல்லாம தமிழ்நாடு திண்டாடிட்டு இருக்கிற நேரத்துல மக்கள் நல்லது செய்யறது யாராவது ஒருத்தங்க வரமாட்டாங்களா
அப்படின்னு அரசியல்
ரஜினிகாந்த் வந்து ஒரு ஆன்மீக பற்றாளர், எல்லாருக்குமே நல்லா தெரியும். அவர் வந்து ஒரு கடவுள் பற்று
ஒரு கிறிஸ்டியன் லா கொண்டு வந்து மெஜாரிட்டியா இருக்காங்க, கிறிஸ்டியன் லா கொண்டு வந்து சொன்னா நீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்க.
எம்ஜிஆர் வந்து ஆன்மீகவாதியா தான் இருந்தாரு, அத நம்ம வந்து ஆனா வந்து அந்த ஆன்மீக கொள்கையை கொண்டு வர நீங்க ஆன்மீகமா இருக்கிறது வேற, நீங்க வந்து ஆன்மீக அரசியல் கொள்கையை கொண்டு வாரங்கிறது வந்து அது வந்து நல்ல ஒரு முன்பாடு கிடையாது. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தன் வந்து ஒரு நம்பிக்கை இருக்கும், இன்னொருத்தனுக்கு இன்னொரு நம்பிக்கை இருக்கும், இன்னொருத்தனுக்கு நம்பிக்கை இருக்கும்.
ஆன்மீக அரசியலுக்கு அவர் கொடுக்கிற விளக்கம் இருக்கிறது இல்லையா, உண்மையான நேர்மையான நாணயமான அரசியல், அதாவது அறம் சார்ந்த அரசியல்.
இப்படித்தான் இப்படித்தான் சொல்ல முடியும். நாங்க வந்து அடாவடித்தனமான ஊழலான அரசியல் செய்வோம் சொல்லிட்டு யாரும் சொல்லிட்டு அரசியல் கட்சி பண்ணிக்கவே மாட்டாங்க.
ஒரு நிமிஷம், ஆன்மீக அரசியல் இப்ப நீங்க சொன்ன மாதிரி நீங்க வந்து அதை சரியா புரிஞ்சுக்கலாம். அவர் வந்து இந்த மதத்துக்கு மட்டும்னு சொல்லல, அவர் வந்து மதங்களை கடந்து ஆன்மீகம்ங்கிறது வந்து ஒரு பர்டிகுலர் மதம் தான் கிடையாது.
நீங்க வந்து கன்சர்வேட்டிவ் பாலிடிக்ஸ் செய்யறதுக்கு ஒருத்தர் இங்க கட்சி ஆரம்பிக்கல, கட்சி ஆரம்பிச்சு அவரோட திட்டங்களை அறிவிக்கல, மக்களுக்கு நம்ம 3 வருஷத்துல என்ன செய்ய போறேன்னு சொல்லல. ஏன் நீங்க எடுத்த உடனே தனிமனித தாக்குதல்ல எல்லாரும் இறங்குறாங்க? ஏன் ஒரு மனிதரை வந்து மால்கம் டர்ன்புல் வந்து அரசியல் அனுபவத்தோட தான் வந்து லிபரல் பார்ட்டி தலைவர் ஆனாரா, இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் ஆனாரா? ரஜினியை நிராகரிக்கிறதுக்கும் நான் தமிழர் தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்ற கூற்றுக்கும் அடிப்படை காரணங்களே கிடையாதுங்க.
மீண்டும் மீண்டும் பதிவு செய்ய ஒரே விஷயம் என்னன்னா, ரஜினி இஸ் அன்பிட் கேண்டிடேட், அதுதான் நான் சொல்றேன். ஏன்னா அவர் ஒரு தனி மனிதனா இருந்தாரு, அவரோட பாப்புலாரிட்டிக்கு ஒரே ஒரு சின்ன இஷ்யூ வந்து அவர் பெருசா கருத்து தெரிவிக்கணும்னு கூட இல்லை. அவர் கருத்து தெரிவிக்கிறதுக்கு எப்பவுமே பயந்த ஒரு மனிதரா தான் இருந்திருக்காரு 35 வருஷமா.
ஒரு
நாளைக்கு இவர் வந்து ரஜினி நாளைக்கு களத்துக்கு வந்தாருனா உங்க தொகுதியில யாரு தினம் வந்து பாட்டுவாரு? அந்த தொகுதியில உள்ள ரஜினி ரசிகர் மன்ற தலைவர். அவர் யாரு? ஒரு பாலாபிஷேகம் வந்து கட் அவுட்டுக்கு வந்து முதல் டிக்கெட் எடுக்கிற ஒரு ஷோ எடுக்கிற ஒருத்தரை கூப்பிட்டு உங்களோட எம்எல்ஏ கேண்டிடேட்டா வச்சா இஸ் ஈ கோயிங் டு பி எ ஃபிட் பர்சன்? அகைன் இவங்க செலக்ட் பண்ணி ரஜினிகாந்த் செலக்ட்
பண்ணா மக்கள் முடிவு பண்ணட்டுமே. மக்கள் வாக்களிக்கும் ஜனநாயக நாட்டுல வந்து மக்கள் வாக்களிக்கும் போதுதான் ஃபிட்டா அன்ஃபிட்டான்னு சொல்ல முடியும். நீங்க வரதுக்கு முன்னாடியே ஒருத்தர் நான் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லும் போது இவர் அன்ஃபிட்னா நான் இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள் அத்தனை பேரும் அன்ஃபிட்.
சரி, இப்ப வந்து திருவேங்கடம் மற்றும் சண்முகப்பிரியன் உங்களிடம் ஒரு கேள்வி. இப்ப இவர்கள் கேட்பதுதான், அதாவது தமிழ் சார்ந்து எந்த பங்களிப்பும் செய்யாமல் மக்கள் நலனுக்காக குரல் எதுவும் இதுவரை கொடுக்காமல் இருந்துவிட்டு தமிழக அரசியலில் சாதிக்க வேண்டும் என்று நினைப்பது என்ன நியாயம்? அதை எப்படி நீங்கள் நியாயப்படுத்துவீர்கள்?
நியாயப்படுத்துறதுக்கு வந்து சில காரணங்கள் உண்டு. ஏன்னா தமிழர்கள் உரிமையில் எனக்கு தார்மீக உணர்வு உண்டு என்று போராடிய தலைவர்கள் அத்தனை பேரும் தமிழர்களை ஏமாற்றி சிதைத்திருக்கிறார்கள். அதனால் ரஜினிகாந்த் என்ற ஒரு தலைவர் அன்டெஸ்டட் ஸ்பெசிமென், இவர்கள் அனைவரும் டெஸ்டட் ஸ்பெசிமென். தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதிகளிலும் நின்னாலும் 1% மக்கள் கூட வாக்களிக்க கூட முடியாத தலைவர்கள். இவர்களை நம்புவதை விட திட்டங்களை கொண்டு வர இருக்கும் ரஜினியை நம்புவது எவ்வளவோ பரவாயில்லை என்பது என்னுடைய கருத்து.
இப்ப வந்து இவங்க எல்லாருமே சொல்றாங்க தமிழர்களுக்கு இதுநாள் வரைக்கும் ரஜினிகாந்த் பண்ணல அப்படிங்கிறது. இதுநாள் வரைக்கும் ரஜினிகாந்த்ங்கிற ஒரு நடிகரா தான் வந்து எல்லாருக்கும் அறிமுகம் ஆயிருந்தார். அவர் அப்பவும் பல நலத்திட்ட உதவிகள் பண்ணிட்டு தான் இருந்திருக்கிறார். பிளாஸ்டிக் சொசைட்டி ஆஃப் இந்தியாவுக்கு எவ்வளவோ நன்கொடைகள் கொடுத்திருக்கிறார். பிசிக்கலி சேலஞ்சா இருக்கிற மக்களுக்கு வந்து எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்கிறார். அருணாச்சல எஜுகேஷனல் ட்ரஸ்ட் வச்சு எத்தனையோ குழந்தைங்களுக்கு இலவச கல்வி, அதாவது நோட்டு புத்தகம், தங்கி படிக்க முடியாத குழந்தைங்களுக்கு வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து எல்லாம். இது வந்து நான் வந்து ஒரு சில இடங்கள்ல படிச்ச விஷயங்கள். இதெல்லாமே இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறார். ரஜினிகாந்த் காசு கொடுக்கல அப்படின்றாங்க. நீங்க ஏன் வந்து ஒரு நடிகர் காசு கொடுக்கும் முதல்ல எதிர்ப்பு? இப்ப இன்னைக்கு நாளைக்கு அரசியல் தலைவரா வந்துட்டு அவர் ஒன்னும் பண்ணலைன்னா நம்ம கேட்கறதுக்கு எல்லாமே ரைட்ஸ் இருக்கு. ஏன்னா நம்ம ஓட்டு போட்டு அவர் உள்ள வர வச்சிருக்கிறோம். அவரும் ஒரு நடிகர். அப்படி இருந்தும் தேசிய நதிநீர் இணைப்புக்கு 1 கோடி ரூபாய், 1 கோடியோ 10 கோடியோ கொடுக்குறேன்னு சொன்னார்.
1 கோடி
சென்னையில ஸ்டாலின் வந்து மேயரா இருக்கும் போது சென்னையில வெள்ளம் வந்த அப்போ இது வந்து ஸ்டாலினே வந்து ஒரு பேட்டியில சொன்னது 10 லட்சம் ரூபாய் ரஜினிகாந்த் அவரா போன் பண்ணி போய் நேர்ல பார்த்து கொடுத்துட்டு வந்தார். ஒரு நடிகர் இதோட என்ன பண்ண முடியும்னு எதிர்பார்க்கறாங்கன்னு தெரியல. இதையெல்லாம் மீறி வந்து அவர் தமிழர்களுக்கு ஒண்ணும் பண்ணல, தமிழ் மக்களுக்கு ஒண்ணும் பண்ணலன்னா இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு திரு பொன்ராஜ் இஸ்மாயில் அவங்க வீட்டு பகுதியில தமிழ்நாட்டுல தண்ணி வரலன்னா நீங்க நினைச்ச மாதிரி போய் ஒரு லாரி எடுத்துட்டு வந்து தண்ணி சப்ளை பண்ண முடியாது. அதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. உங்க மக்களுக்கு தண்ணி இல்லைன்னா கவர்மெண்ட் தான் அதை பண்ணும். நீங்க கொண்டுட்டு வர தண்ணியில ஏதாவது கலப்படம் வருது, நாளைக்கு யாருக்கு ஏதாவது ஆச்சுன்னா யாரு பதில்? ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் உங்களை விட மாட்டாங்க. சும்மா நினைச்ச உடனே நான் போய் பண்றேன், இந்த வேலை பண்றேன், அந்த வேலை பண்றேங்கிறது ஒரு கவர்மெண்ட் கீழே நம்ம இருக்கும் போது அந்த மாதிரி வேலைகள் பண்ணவே முடியாது. அப்ப ஒரு தனிப்பட்ட மனிதரா, ஒரு நடிகரா, அவர் என்ன பண்ணணும்னு இவங்க எதிர்பார்க்கறாங்கன்றதே எனக்கு புரியல. நாளைக்கு அரசியல் கட்சி தலைவரா வந்துட்டு நம்ம ஓட்டு போட்டு நமக்கு அவருக்கு எல்லா உரிமையும் கொடுத்து நீங்க தான் எங்களுக்கு பண்ணணும் அப்படிங்கும் போது அவர் பண்ணாம இருந்தாருன்னா அன்னைக்கு நம்ம கேள்வி கேட்கலாம் அவரை.
அதாவது ரஜினிய வந்து சூப்பர் ஸ்டார் தமிழ்நாட்டு மக்கள் தான் ஏத்துக்கிட்டாங்க. அப்படி இருக்கும் போது உங்களோட பாயிண்ட் எல்லாமே என்ன சொல்றது, அடிபட்டு போகுது. அவர் ஒரு நடிகர் நாங்க உள்ள லோக்கல் மனிதரா வந்து ஏற்றுக்கொண்டதுனாலதான் வந்து இது பண்ணிருக்காங்க. ஆக அது ஒரு சினிமா ஸ்டாரா தான் இது பண்ணாங்களே தவிர, இப்பொழுது வந்து நீங்க கேக்குற டிபேட் வந்து ஒரு அரசியல் தலைவனாவோ ஒரு முதல்வனாகவோ இல்ல வந்து ஒரு பார்ட்டி ரெப்ரஸண்டேட்டிவா பாக்கும்போது அதற்கான தகுதியில எதுவும் இல்லைன்னா காரணம் என்ன? அவர் வந்து அரசியல் தலைவர்
சரி. இந்த விடயத்தில் நாங்கள் நீண்ட நேரம் உரையாடிவிட்டோம். நிறைவாக ஒவ்வொருவரும் உங்களது கருத்துக்களை சுருக்கமாக முன்வையுங்கள். அத்தோடு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம்.
திரும்ப திரும்ப நான் வைக்கிற கருத்து என்னன்னா, ரஜினியை வந்து தமிழர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் ஒரு நடிகராக, அவர்களை வந்து ஒரு சிஎம் ஆக ஒரு பொலிட்டிக்கல் கேண்டிடேட்டா நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம். காரணம் என்னன்னா, அடிப்படை கல்வி தகுதி இல்லாத ஒருத்தர் அவரு. அவரோட பாப்புலாரிட்டியை வச்சு இன்ன வரைக்கும் தமிழர்களுக்குன்னு எதுவுமே செய்யல, மாறாக அதுக்கு நேர் எதிரான கருத்துக்களை தான் வந்து பின்முகமாக செய்திருக்கிறார் பல்வேறு தருணங்களில். இஸ்மாயில் குறிப்பிட்ட ஒரு தருணம் ஒன்றது. மேலும் வந்து இவருக்கு வந்து இவர் பின்னால் இருந்து இயக்குற ஒரு கூட்டம் ஒன்று இருக்குது. அந்த கூட்டம் வந்து தமிழர்களுக்கு எதிரான கருத்தை தான் மீண்டும் மீண்டும் முன்வைத்தது. அது என்ன கூட்டம் என்பது தமிழர்களுக்கு மிக தெளிவாக தெரியும். இந்த காரணங்களினால் ரஜினி வந்து தமிழர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது என்னுடைய வாதம்.
திரு ரஜினிகாந்த் அவர்கள் தமிழ்நாட்டு அரசியல்ல வர்றது வந்து நிறைய பேருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு ஒரு காரணம், அவர் தமிழர் தமிழர் இல்லைங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. ஏன்னா இவங்களுக்கு பயம், இவ்வளவு நாள் மக்களை ஏமாற்றி இவங்க பண்ணிட்டு இருந்த அரசியல் நீர்த்து போகும், இல்லாத ஒண்ண சொல்லி இருக்கிற மாதிரி ஒரு மாயை கிரியேட் பண்ணி இத்தனை வருஷமா ஏமாத்திட்டு இருந்தது வீணா போயிடும் அப்படிங்கறது ஒரு காரணத்தான். இவங்களுக்கு ரஜினிகாந்த் மேல இருக்கிற பயத்தினாலதான் இவங்க வந்து இதை எதிர்க்கிறாங்க. அவரோட பாப்புலாரிட்டி ஒரு காரணமே கிடையாது. இவர் வந்தா எங்க தங்களுடைய ஓட்டுகள் பறிப்போய் விடுமோ அப்படிங்கிறது. அவர் தமிழரா தமிழர் இல்ல, இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஒரு நண்பர் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் பத்தி எல்லாம் பேசினாரு, அதே கான்ஸ்டியூஷன்ல சொல்லியிருக்காங்க. அவர் வந்து ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ்ல எல்லா எலெக்ஷன்லயும் ஓட்டு போட்டுட்டு தான் இருக்கு. போயஸ் கார்டன்ல ஓட்டு இருக்குது. அவர் வந்து தமிழ்நாட்டோட சிஎம்ஆ நிக்கிறதுக்கும் எலிஜிபிள் கேண்டிடேட். ஃபிட்டா அன்ஃபிட்டா சர்டிபிகேட் வந்து நம்ம கொடுக்க முடியாதுங்க. அது வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனும் இந்தியன் லாவும் கொடுக்கணும். அந்த அதுல வந்து எல்லா தகுதியும் எல்லா இதுவும் வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு உண்டு. ரஜினிகாந்த் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பா வந்து தமிழக மக்கள் நினைச்சு ஓட்டு போடும் போது அவரோட எதிர்பார்ப்பை வந்து அவர் பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய வேண்டுகோள்.
என்னோட கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ரஜினி இப்ப வந்து நம்ம வந்து இவ்வளவு பேசுறதுக்கு காரணம் வந்து ஊடகங்கள் வந்து அவரை கட்சி ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்காரு. என்னன்னே சொல்றதுக்கு முன்னகிட்டே மூல முக்கியலாம் கொண்டு போகும்போதுதான் நம்ம எதிர்க்க வேண்டியது இருக்குது. அடிப்படை ரெண்டு காரணங்கள் தான் எதிர்க்கிறோம். இவர் வந்து இவரு சொல்ற சண்முகப்பிரியன் சொல்ற அடிப்படையில நான் தமிழர்கள் இல்லை, தமிழர்களுக்கு விரோதி என்ற அடிப்படையில் அதுக்கு ஒரு சான்று ஏற்கனவே ஆரம்பத்துல சொல்லிட்டேன். அது ஒண்ணு சொல்லிட்டேன். அந்த கான்ஸ்டியூஷனை பத்தி உள்ள ஸ்பிரிட் ஆஃப் கான்ஸ்டியூஷனையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இந்த இது ஒண்ணு மக்கள் வந்து அவங்களே மனசுல புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இத பெரிய ஆபத்தான விஷயம் என்னன்னா, பிரபலங்கள் வரும் பொழுது நல்லவர் வந்து யாருன்னு சொல்ல, நல்ல கொள்கைகளை வந்து மக்களுக்கு முன்னாடி நிக்கவே நிக்காது. அந்த பிரபலங்களை மட்டும்தான் பார்ப்பாங்க. அது மாதிரிதான் இதுவரை தமிழகம் நடந்தது. திருப்பியும் அதே பிரபலங்கள் நமக்கு வேண்டாம். அந்த பிரபலங்கள் அந்த அந்த ஒரு செல்வாக்கு அந்த சினிமாவில நடிச்ச ஒரு பிரபலத்தை மட்டும் வச்சு வாக்கு செலுத்தக்கூடிய முடிவு பண்ணும் பொழுது அது பணத்தை வாங்கிட்டு வாக்கு செலுத்துவதை விட ஆபத்தானது.
எங்களோட கருத்து வந்து தமிழர்களுக்கு அவர் எகிரின்னு சொன்ன விஷயத்த நான் வந்து மறுக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டா, தமிழர்களுக்கு எகிரி என்றால் எதிர்கட்சியாக இருக்க திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவர் தான் நம்பர் ஒன் எகிரி. இரண்டாவதாக ஆன்ஃபிட் என்ற வார்த்தையை வந்து பொன்ராஜ் பயன்படுத்துறாரு. அந்த ஆன்ஃபிட் அப்படிங்கறது வந்து மக்கள் வந்து முடிவு பண்ணட்டும். ஏன்னா இன்றைக்கு வந்து நாங்க பிரபல சினிமா மூலமாக வந்ததுனால இவர்கள் திட்டங்களை வந்து கிராமங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் என்று நம்புறேன் நானு. அதனால அவரோட திட்டங்களை அறிவிக்கட்டும், அது அவர் செயல்படுத்துற முறைகளை அறிவிக்கட்டும், ஜனநாயக முறையில தேர்தலை சந்திக்கட்டும், அவர்கள் யாருக்கு வாக்களிக்கிறார்களோ அவர்கள் ஆளட்டும்.
சரி, மிக்க நன்றி அனைவருக்கும்.
நன்றி அனைவருக்கும். நன்றி, வாய்ப்புக்கு மிக்க நன்றி.
SBS தமிழ் ஒலிபரப்பின் நிகழ்ச்சிகளை திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு வானொலியில் நேரடியாக கேட்கலாம். அது மட்டுமல்ல, sbs.com.au/tamil என்ற இணையதளத்தில் ஆன் டிமாண்ட் மூலமாகவோ அல்லது SBS ரேடியோ மொபைல் ஆப் மூலமாகவோ செவிமடுக்கலாம்.